காற்றில் ஏறி உங்கள் உள்ளங்களை நிறைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் புலிகளின் குரலின் ஒலிபரப்போடு அவர்களை நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். விடுதலை போராளி இசை பிரியா.
எப்படி தாங்குவது, இதை எப்படி தாங்குவது, ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது, இரண்டு விழியில் நெருப்பிருக்க எப்படி தூங்குவது, உதிரம் எல்லாம் அமிலம் போல கொதி கொதிக்கிறதே, எங்கள் உயிர் முழுதும் ஏக்கம் என்னும் மணல் அடிக்கிறதே, உதிரம் எல்லாம் அமிலம் போல கொதி கொதிக்கிறதே, எங்கள் உயிர் முழுதும் ஏக்கம் என்னும் மணல் அடிக்கிறதே. எப்படி தாங்குவது, இதை எப்படி தாங்குவது, ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது, இரண்டு விழியில் நெருப்பிருக்க எப்படி தூங்குவது. கண்ணுக்குள்ளே வந்து காலம் கரைக்கிறதே, நம்மை அடிமையாக்கும் கயவர் பார்த்து உள்ளம் கொதிக்கிறதே, மண்ணை மறந்து அந்நிய நாட்டில் தூங்க முடியலையே, எங்கள் சந்ததி எல்லாம் எந்திரமாக வாழ்க்கை நகர்கிறதே, தலைவன் என்ற ஓர் நம்பிக்கை மட்டும் நெஞ்சில் இருக்கிறதே, அந்த நம்பிக்கையால் தான் இன்னும் உயிருக்கு ஒட்டி இருக்கிறதே, தலைவன் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நெஞ்சில் இருக்கிறதே, அந்த நம்பிக்கையால் தான் இன்னும் உயிருக்கு ஒட்டி இருக்கிறதே. எப்படி தாங்குவது, இதை எப்படி தாங்குவது, ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது, இரண்டு விழியில் நெருப்பிருக்க எப்படி தூங்குவது. காடுகளில் வாழும் பறவைகள் கீதம் இசைத்திடுமே, எங்கள் வருகைக்காக வெப்ப மரம் தன்னில் வேண்டி தவம் செய்யுமே, கோணமலை மீது கொய்யா கிளையாட தென்றல் சுற்றி வருமே, அங்கு குட்டை குளங்களில் கண்டை கயல்களும் எங்களை தேடிடுமே, கொம்பு சீருவிட்ட காளை போல ஆசை கொண்டு நடக்கிறதே, புலி கொடி அசையும் ஈழத்தனி தேசம் நெஞ்சில் தெரிகிறதே, கொம்பு சீறிவிட்ட காளை போல ஆசை கொண்டு நடக்கிறதே, புலி கொடி அசையும் ஈழத்தனி தேசம் நெஞ்சில் தெரிகிறதே. எப்படி தாங்குவது, இதை எப்படி தாங்குவது, ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது, இரண்டு விழியில் நெருப்பிருக்க எப்படி தூங்குவது. தந்தங்களில் பேரை செதுக்கிய ஞாபகம் நீங்கிடுமா, ஒரு பைலா நடனத்தில் பார்த்து சிரித்திட்ட நட்புகள் போய்விடுமா? சூறை காற்று எந்த வேகத்தில் வந்தாலும் வானை உடைத்திடுமா? என்னை சுட்டு எரித்தாலும் சொந்தமுன் பாசத்தை விட்டிட தோன்றிடுமா? பட்டொளி வீசி புத்தம் புதுக்கொடி காற்றில் தழுவட்டுமே, தமிழ் பண்பாடு காக்கின்ற புலிகள் கையில் கீழம் கிடைக்கட்டுமே. பட்டொளி வீசி புத்தம் புதுக்கொடி காற்றில் தழுவட்டுமே, தமிழ் பண்பாடு காக்கின்ற புலிகள் கையில் கீழம் கிடைக்கட்டுமே. எப்படி தாங்குவது இதை, எப்படி தாங்குவது ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது? இரண்டு விழியில் நெருப்பிருக்க எப்படி தூங்குவது? உதிரம் எல்லாம் அமிலம் போல கொதி கொதிக்கிறது, எங்கள் உயிர் முழுதும் ஏக்கம் என்னும் மணல் அடிக்கிறது. உதிரம் எல்லாம் அமிலம் போல கொதி கொதிக்கிறது, எங்கள் உயிர் முழுதும் ஏக்கம் என்னும் மணல் அடிக்கிறது. எப்படி தாங்குவது இதை, எப்படி தாங்குவது ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது? இரண்டு விழியில் நெருப்பெருக்க எப்படி தூங்குவது?
இசைப்பிரியா. 1982 மே 2 நாள் யாழ் நெடுந்தீவை பூர்வீகமாகவும் மானிப்பாயை வாழ்விடமாகவும் கொண்ட தர்மராஜா வேதரஞ்சினி தம்பதிகளுக்கு 4வது மகளாக பிறந்தவள். சோபனா என்று அவளுக்கு பெயர் சூட்டப்பட்டது. பேரழகும் புன்சிரிப்பும் நிறைந்த மழலையை எண்ணி மனம் நிறைந்த கனவுகளோடு சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்த்தார்கள். மழலையால் தன் குறும்புகளால் அனைவரையும் கவர்ந்தவள் வளர்ந்து சிறுமியானாள். அக்கா மூவரோடும் தங்கியோடும் அயலவரோடும் அழகுப்பதுமை அன்றாட கடமைகளான பாடசாலை செல்லுதல் பள்ளித் தோழிகளோடு விளையாடுதல் என்று கவலை இல்லாமல் பொழுதுகள் கழிந்தன. இந்த காலகட்டத்தில் அனைவரின் இதயத்தையும் கவர்ந்தலுக்கும் இதயத்தில் கோளாறு என்ற செய்தி இடியாய் வந்திறங்கியது. இரக்க குணத்தோடு அனைவரையும் அணுகும் இதயத்தில் ஓட்டை என்று உண்டு என்றான மருத்துவ அறிக்கைகள் மாறி மாறி பல சோதனைகள் இடம்பெற்றன. மனவேதனையோடு இருந்த குடும்பத்தினருக்கு ஒரு வழியாக மகிழ்ச்சியான செய்தி வந்தடைந்தது. இதயத்தில் ஓட்டை இருந்தாலும் அவருக்கு எந்த சிக்கனம் இல்லை என்று மருத்துவர்கள் கூறினார்கள். ஆறுதல் அடைந்த சோபனாவின் குடும்பத்தினர் இவரை தொடர்ந்து படிக்க வைத்தார்கள். சோபனா 5வது ஆண்டு வரை மானிப்பாய் கிரீன் மெமோரியல் பாடசாலையில் கேள்வி கேட்டாள். சிறுவயதிலிருந்தே அமைதியான பயந்த குணமுள்ளவர் சோபனா. தனது வயதுக்கு மிறிய இரக்க குணமுள்ளவர். யாராவது துன்பப்படுவதை பார்த்தால் மனமிறங்கி ஓடிச் சென்று அவர்களுக்கான உதவிகளை செய்து விடுவார். ஆடல் பாடலில் அதிக ஆர்வம் கொண்டவள். அவற்றை முறையாக கற்றுக்கொள்ளும் முன்னரே ஏற்கனவே பயின்றவள் போல் திறம்பட செய்து காட்டி பலரையும் ஆச்சரியப்பட வைத்தாள். புலமை பரீட்சை எழுதி சித்தியடைந்தவள் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியில் மேற்படிப்புக்காக சென்றாள். அமைதியாக படிப்பை தொடர்ந்து கொண்டு இருக்கையில் 95வது ஆண்டு 3வது கட்ட ஈழப்போர் யாழ்ப்பாணத்தில் மையம் கொண்டிருந்த வேளை எதிரியானவன் பெருமிடுப்பிலான தாக்குதல்களின் ஊடாக யாழ் நகரை கைப்பற்றினான். தான் முன்னோரி செல்லும் பாதையெங்கும் காண்பவரையெல்லாம் அடித்தும் துன்புறுத்தியும் படுகொலை செய்தான். உயிரை காக்க ஊரையும் உடமையையும் விட்டுவிட்டு கையில் கிடைத்தவற்றோடு நடந்தும் ஓடியும் விழுந்து மெழும்பியும் வன்னியை நோக்கி ஓடினர் மக்கள். அவர்களில் சோபனாவின் குடும்பமும் ஒன்று. ஒரு வழியாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சோபனாவின் குடும்பமும் ஒன்று ஒரு வழியாக பன்னிக்கு வந்து சேர்ந்தது. பன்னி மண்ணும் வரவேற்பில் பெயர் பெற்ற மக்களும் இவர்களை அன்புக்கரம் நீட்டி வரவேற்றார்கள். சோபனா தனது மேற்படிப்பை வன்னியில் தொடர்ந்தால். பன்னி மண்ணுக்குள் சென்ற நாளிலிருந்து தமிழீழ விடுதலைப் போர் பற்றி தேவையினையும் தனது கடமையினையும் நன்கு உணர்ந்து கொண்டாள். விடுதலைப் பிரிவுகளின் பரப்புரை குழுவினரால் நடத்தப்படும் வகுப்புகளில் அதிக ஈர்ப்பு கொண்டாள். ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தீப்பந்தம். ஆனால் தான் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும் விடியோசை ஓய்ந்து ஒளிமயமான எதிர்காலம் தமிழனுக்கு விடியும் என்று உணர்ந்தாள். 1989வது ஆண்டு பாடசாலைக்கு பரப்புரை செய்ய வந்தவர்களோடு கடமையும் கண்ணியமும் நிறைந்த தமிழீழ விடுதலைப் புலிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். இயக்கத்தில் இணைந்து கொண்டால் இயக்கப் பெயர் ஒன்று சூட்ட வேண்டுமல்லவா? சோபனா என்ற பெயர் இவரது தோற்றத்தோடு எவ்வளவு ஒத்துப்போகின்றோ அதைவிட அதிகளவில் பொருந்தக்கூடிய ஒரு பெயர் இவளுக்கு இடப்படுகிறது. இயலிசை நாடகத்துறையில் தான் இவளது விடுதலை பயணம் இருக்கப் போகின்றது என்பது தெரிந்தோ என்னவோ இசையரவி என்று பெயர் சூட்டப்பட்டது. இசையரவியாய் விடுதலை போராளியாய் தொடக்க பயிற்சிகளை முடித்தாள். தமிழின விடுதலைக்கான தனது முழு நேரத்தையும் ஒதுக்கினாள். இசையரவியின் உடல்நிலை காரணமாகவும் இவளது கவர்ந்தலுக்கும் அழகான தோற்றம் இவளை ஊடகத்துறை போராளியாக தெரிவு செய்ய வைத்தது. இசையரவி என்ற அழகான தமிழ் பெயரோடு தன் பணியை தொடங்கியவளை இசையின் மேல் இவளுக்கு இருந்த விருப்பம் காரணமோ என்னவோ தோழிகள் இவளை இசைப்பிரியா என்று அழைக்க தொடங்கினார்கள். நிதர்சனத்தின் ஊடாக தன்னை அறிமுகப்படுத்தினால் கண்ணீர் என்ற அவளது குரலை கேட்டவர்கள் ஒவ்வொரு மாதமும் இடம்பெறும் விடுதலை தொடர்பான நிகழ்வுகள் புலம்பெயர் மக்கள் பார்ப்பதற்காகவும் உருவாக்கப்படும் ஒளிவீச்சு காணொலி சந்தியையின் ஒளிபரப்பாளராக்கினர். தாயகத்தில் விளை எத்தனை பேர் அறிவாரோ தெரியாது, ஆனால் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர் அநேகராலும் நன்கு அறியப்பட்டவள். கண்ணீர் என்ற இனிமையான குரலும் அழகான தோற்றமும் அனைவரின் மனதிலும் பதிந்தது. இவளது பெயர் பலருக்கும் தெரியாவிட்டாலும் உருவத்தை நன்கு அறிந்தனர். இசைப்பிரியாவை தொடர்ந்து அவரது தங்கையும் தன்னை விடுதலை புலிகளோடு இணைத்துக் கொண்டு களத்திடை போராடியானாள். இசைப்பிரியாவின் பணி ஒளிவீச்சு மட்டும் அத்தோடு நின்றுவிடவில்லை. ஊருராய் சென்று போடப்படும் தெருக்கூத்துகளிலும் மேடைகளில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளிலும் எழுது பங்கிருந்தது. அத்தோடு கள இழப்பு ஏற்படுவதற்கு முன்னர் வரை தமிழீழ தொலைக்காட்சியிலேயே செய்தி வாசிப்பாளராக பணியாற்றினாள். அது மட்டுமல்லாமல் தமிழீழத்தில் வெளியாகி சில குறும்படங்களிலும் நடித்திருக்கிறாள். 2007 ஆண்டு இசைப்பிரியாவுக்கு அகவை 26 இருந்தபோது இவருக்கான திருமண ஏற்பாடுகள் இவரது பெற்றோரால் மேற்கொள்ளப்பட்டன. நீண்ட தேடலின் பின்னர் விடுதலை புலி போராளி ஒருவரே இவருக்கு மாப்பிள்ளையாக இவரது பெற்றோரால் தெரிவு செய்யப்பட்டார். கடற்புலிகளின் சிறப்பு தளபதி திரு சூசி அவர்களின் கீழ் கடற்படை தளபதி ஸ்ரீராம் என்பவரே இசைப்பிரியாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவரும் இணைந்து மகிழ்வானதும் சிறப்பானதுமான திருமண வாழ்வை வாழ்ந்தனர். வெளிநாட்டில் வாழும் சகோதரனின் உதவியோடு புதுமனையில் குடிபுகுந்தார்கள். நாட்டுக்கானதும் வீட்டுக்கானதுமான இவர்களது கடமை நல்ல முறையில் நடந்தது. இவர்களது இலக்கணமாக இசைப்பிரியா தாய்மையுற்றாள். இதே காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா படையினரின் வன்னி மீதான போர் 20 மேற்பட்ட நாடுகளின் உதவியோடு பெருமடப்பில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தாய்மை இசைப்பிரியாவுக்கு குழந்தை இவர்களின் பெயர் சொல்ல ஒரு புலிமகள் பிறந்தாள். அகல்ஜா என்று அவளுக்கு பெயரிடப்படுகிறது. கண்ணும் கருத்துமா தன் மகளை வளர்த்து வந்தாள் இசைப்பிரியா. போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்த வேளையது குழந்தைகளுக்கான பால்மாவை தேடி தேடி ஓடி ஓடி வாங்கி வைத்திருந்தாள். குழந்தை அகல்யாவும் வளமைக்கு மாறாக 3 அல்லது 4 மாதத்திலேயே தன் அன்னையை பார்த்து அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தாள். உயிருக்கு உயிராய் தன் குழந்தையை கவனித்து வந்தாள். அந்த வேளையில் ஒரு நாள் குழந்தைக்கு காய்ச்சல் தொடங்கியது. நாக்கு நாள் உடலின் வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டே சென்றது. நெருப்பு காய்ச்சலில் குழந்தையின் உடல் நடுங்கியது. மருத்துவ வசதிகளோ மருந்துகளோ சரியாத கிடைக்காத இனஅழிப்பு போர் சூழல் அது. நோய்க்கான மருந்து கிடைக்காத நிலையில் தன் உயிரின எண்ணியிருந்த 4 குழந்தை அகல்யாவின் உயிர் பரிதாபமாக பிரிந்தது. மழலையின் மொழியில் உலகிய மறந்திருந்தவளுக்கு திடீரென உலகமே இருண்டு போறது. பதறினாள் கதறினாள் அழுதாள். ஆனால் எதுவுமே அவள் குழந்தையை திருப்பிக் கொடுக்கவில்லை. சுவாசித்துக் கொண்டிருக்கும் நடைப்பினமானாள். இருப்பினும் சிறுவயது முதல் இறக்க குணம் கொண்டவள் அல்லவா இசைப்பிரியா. தன் சோகத்தை உள்ளே வைத்துவிட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இன அழிப்பின் உச்ச நடவடிக்கையால் வன்னி மண்ணின் மண்ணே தெரியாத அளவுக்கு பிணக்குவியலும் காயப்பட்டவர்களுமாக துடித்துக் கொண்டிருக்கையில் ஓடிச் சென்று தன்னால் முடிந்த உதவிகளை செய்தாள். ஆறுதல் கூற யார் வருவார் என்று எண்ணியிருந்தவர்கள் எல்லாம் அரவணைத்து முன்னின்று அவர்கள் வீட்டு மரணச் சடங்குகளை நடத்தி வைத்தாள். வன்னியில் இசைப்பிரியாவோடு அவளது பெற்றோரும் மக்காவின் குடும்பமும் போராளி தங்கையும் இருந்தார்கள். வெளிநாட்டில் இருக்கும் இரு சகோதரர்களின் வயிற்றில் நெருப்பை கட்டியவர்களாக தங்கள் குடும்பத்தினை தவித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் பயந்தது போல் குண்டுவீச்சுக்கு இலக்காகி பெற்றோரோடு இருந்த சகோதரியின் கணவன் இறந்துவிட 3 சகோதரி அவரேயானாள். இதுவரை இவர்கள் குடும்பத்தில் 2 சாவு விழுந்துவிட்டது. மே திங்கள் நடுப்பகுதி அது. இசைப்பிரியாவின் போராளி தங்கை படுகாயமுற்றாள். தன் பெற்றோரும் சகோதரி குழந்தைகள் அனைவரும் அவ்விடத்தை விட்டு செல்ல ஏற்பாடுகளை மேற்கொண்டாள் இசைப்பிரியா. தன் கையில் இருந்த தங்க வளையலை அம்மாவிடம் கொடுத்தவள் போகும் இடத்தில் இதை விற்று காயமடைந்த தங்கைக்கு மருத்துவம் பார்க்கும்படி கூறினாள். நீங்கள் சென்று விடுங்கள், நானும் எனது கணவனும் மற்றைய போராளிகளோடு இணைந்து சரணடைந்து விடப் போகின்றோம் என்று கூறினாள். அவர்கள் தன் கண்ணிலிருந்து மறையும் வரை கைகளை அசைத்துக் கொண்டிருந்தாள். அவர்களை இறுதியாக பார்ப்பது இதுதான் என்று எண்ணினாலோ என்னவோ அவர்கள் மறையும் வரை பார்த்திருந்தாள். மே திங்கள் 18 நாள் ஸ்ரீலங்கா அரசு போரில் வெற்றி கொண்டதாக அறிவித்தது. வர்ணிக்க முடியாத கோரச் செயலால் வன்னி முழுதையும் கையகப்படுத்தியது ஸ்ரீலங்கா அரசு. 10,000 மேற்பட்ட போராளிகள் சரணடைந்தார்கள். காயமடைந்த போராளிகள் மீதும் மக்கள் பதுங்குக்குள் இருந்தவர்கள் மீதும் சிங்கள வீரர்கள் புல்டோசர் குண்டு ஏற்றி மிதித்தார்கள். தம் மண்ணோடு மண்ணாகி மடிந்து போயினர் தமிழர். சரணடைந்த போராளிகளில் இசைப்பிரியாவும் கணவர் ஸ்ரீராமும் இருந்தனர். ஊடகத்துறையில் செயற்பட்டவர் என்பதனால் இசைப்பிரியா இலகுவாக அடையாளம் காணப்பட்டாள். பல பெண் போராளிகளோடு இவளும் எங்கோ இழுத்துச் செல்லப்பட்டாள். தளபதி ஸ்ரீராமும் கைதாகி வேறொரு இடத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டார். முள்வேலி கம்பிக்குள் குழந்தைகளும் பெண்களுமாக தமிழர்கள் அடைக்கப்பட்டனர். உலகத் தமிழரெல்லாம் கதறியல சிங்களம் வெற்றி முரசு கொட்டியது. உலகெங்கு தன் வெற்றி செய்தியை கொண்டாடியது. விடுதலைக்காய் போராடும் புலிகள் என்பதை மறந்தவன் உலக நாடுகளுக்கு சாதகமான பதிலை கூறி ஏமாற்றி வந்தான். தாயக உறவுகளை போர்க்கைதிகளாக வைத்து புலம்பெயர் தமிழக எண்ணினான். இப்படியாக ஆண்டுகள் கடந்து 2010 திங்கள் ஏக்கத்திலும் ஏமாற்றத்திலும் உலகத் தமிழினம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கையில் வெற்றி விழா கொண்டாடியது சிங்களஸ். சிறிது நாட்கள் கழிந்தன. படுகொலை செய்யப்பட்ட பலரின் புகைப்படங்கள் வெளியாகின. அன்றுநாள் மிக அருகில் நின்று சுடப்பட்ட நிலையில் மூக்கில் நறுகையும் கன்னம் காதருகையும் குறிந்து வளைந்தபடி இறந்த ஒரு பெண்ணின் படத்தை சிங்கள அரசு வெளியிட்டது. இவர்தான் விடுதலை புலிகளின் தலைவரின் மகள் துவாரகா என்று கூறியது. பார்த்தவர் அனைவருக்கும் குறிப்பிட்ட செய்தி பொய்யிறது என்றாலும் படத்தில் இசைப்பியா வைத்தனர் மனம் துடிக்க உறைந்து போயினர். உண்மையாக இருக்குமா அல்லது சிங்களத்தின் கபட நாடகத்தில் இதுவும் ஒன்று என்று கேள்விகள் எழுந்தன. இந்த காலகட்டத்தில் தான் உலக நாடுகளினால் சங்கா மீது அழுத்தங்கள் கொடுக்கப்பட தொடங்கின. அதன் ஒரு வடிவமாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட சனல் 4 தொலைக்காட்சி தமிழர்கள் சிங்கள படைகளால் படுகொலை செய்யப்படும் வீடியோக்களை அவ்வப்போது வெளியிட்டு பெரும் அதிர்ச்சியை தோற்றுவித்தது. மார்கழி திங்கள் 2010 சனல் 4 காட்சியால் இன்னும் வீடியோ வெளியிடப்பட்டது. அதில் இசைப்பிரியாவும் இன்னும் சில பெண்களும் கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்தார்கள். அநாகரிகமான முறையில் ஆடைகள் களையப்பட்டிருந்து கிடந்தார்கள். இதனால் கட்டப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்படலில் வன்புறின் பின் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். உலகத் தமிழினை உறைந்து போய் கண்ணீர் விட்ட நாளது. மிருகத்திலும் கொடூரமான சிங்களவர்களை இப்படியெல்லாம் சித்திரவதை செய்திருப்பார் என்று எண்ணுகையில் அவர்களின் அவலக்குரல் மனக்கண்ணில் அம்மா அம்மா என்று கத்தியிருப்பாள், துடித்திருப்பாள். வாழ்வில் பல வலிகளோ இருந்தவளுக்கு என்ன, தன் இனத்தின் விடுதலைக்காய் போராடியவளுக்கு சிங்களம் கொடுக்கும் தண்டனை இதுவா? அம்மா அம்மா என்று கதறியவளும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவும் கூறியது போல் இரையாக்கினார்கள். அருகில் சென்று முகத்தில் துப்பாக்கியால் சுட்டனர். தன் குழந்தையின் இறப்பாலும் தன் இனத்தின் அழிவாலும் நடைப்பிணமாய் அலைந்தவள் துப்பாக்கியால் சுடப்பட்ட வகையில் என்ற விக்கலோடு தன் மூச்சை விட்டாள் இசைப்பிரியா.
சுடர் பிடிப்பட்டால் எரிந்து போவாய் பதுங்கிக் கொள்ள.
தமிழனின் இசைப்பிரியாவின் கணவர் ஸ்ரீராமின் பேரிலங்க அரசால் வெளியிடப்பட்ட இறந்தோர் பட்டியலில் இடந்தது. தமிழனின் விடிவுக்காய் வாழ்ந்த இருவரும் கோரமாக கொல்லப்பட்டுள்ளது. குடும்பத்தில் மொத்தமாக 4 உயிர்கள் ஆகின. கவரை துடித்தவள் கடை நினைத்திருப்பாளோ? காப்பாற்றாவது வருவாரா என்று எண்ணியிருப்பாளா? தாலாட்டு பாடி தூங்க வைத்த தாயை, தன் தோல் சுமந்த தந்தையை, மகள்வாய் கூடி விளையாடிய சகோதரிகளை பிரிக்க முடியாது இணைந்த கணவனை எண்ணியிருப்பாளோ? உயிருக்கு உயிராய் பெற்று வளர்த்த குழந்தையின் இறுதிக்கணங்களை எண்ணியிருப்பாளோ? ஐயோ, என்ன கொடுமை இது! நாட்டுக்காக சென்றவள், மக்களுக்காக போராடியவள், கடைசித்தது நிமிடம் மட்டும் தாய் மண்ணை நேசித்தாள் எங்கள் இசைப்பிரியா.
கண்மையா இவள் சிங்கள வெறியன் குருதி எடுத்து ஊசிக்குவ கண்மையா. போராளி போராளி பெண்களடா இள பூமி தாய்க்கு கண்களடா. போராளி போராளி பெண்களடா இள பூமி தாய்க்கு கண்களடா. கோழையை பெற்றவள் கொங்கை அறிந்த மங்கையர் வம்சமடா. ஆணுக்கு நிகராய் போருக்கு செல்கின்ற காளியின் வம்சமடா. கோழையை பெற்றவள் கொங்கை அறிந்த மங்கையர் வம்சமடா. ஆணுக்கு நிகராய் போருக்கு செல்கின்ற காளியின் அம்சமடா. பெண்ணென்றால் மென்மையா அடையோசித்து பார் உண்மையா. பெண்ணென்றால் மென்மையா அடையோசித்து பார் உண்மையா. சாயம் தெரியாது, பழையல் குறுக்க தெரியாது, தெரிக்கு போட தெரியாது, மூக்குத்தியும் கிடையாது. உதட்டு சாயம் தெரியாது, பழையல் குறுக்க தெரியாது, தெரிக்கு போட தெரியாது, மூக்குத்தியும் கிடையாது. துப்பாக்கிதான் அவளோட ஆயுதம், அவள் துள்ளி வந்த சிங்கள நரிகள் ஓடிடும். துப்பாக்கிதான் அவளோட ஆயுதம், அவள் துள்ளி வந்த சிங்கள நரிகள் ஓடிடும். தெரியாது குசுவம் கட்ட தெரியாது, குங்கும புட்டும் கிடையாது. மஞ்சள் பூச தெரியாது, மயக்கும் வித்தை தெரியாது, குசுவம் கட்ட தெரியாது, குங்கும புட்டும் கிடையாது. தமிழினமே அவளோட உறவடா, ஐயோ தெய்வம் கூட இவளை விட குறைவடா. தமிழினமே அவளோட உறவடா, ஐயோ தெய்வம் கூட இவளை விட குறைவடா.
அழிக்க ஆசை உண்டு, வீடு இல்லை நண்பா, பாசம் காட்ட மனசு உண்டு, பெற்றோர் இல்லை நண்பா, பயணம் செய்ய ஆசை உண்டு, பாதை இல்லை நண்பா, வேட்க ஈழம் ஒன்றே உண்டு, வேட்கை கொண்டாள் நண்பா, துப்பாக்கி தான் அவளோட ஆயுதம், அவள் துள்ளி வந்த சிங்கள நரிகள் ஓடிடும், துப்பாக்கி தான் அவளோட ஆயுதம், அவள் துள்ளி வந்த சிங்கள நரிகள் ஓடிடும்.
தெரியும் பீரங்கியின் குந்தாய் மாறி வெடிக்க கூட தெரியும், கயவர்களை சுழன்று வந்து கதை முடிக்க தெரியும், இவள் கால் பூசும் சரித்திரத்தில் புனிதமாக சொலிக்கும், தமிழினமே அவளோட உறவடா, ஐயோ தெய்வம் கூட இவளை விட குறைவடா, தமிழினமே அவளோட உறவடா, ஐயோ தெய்வம் கூட இவளை விட குறைவடா, பெண்ணென்றால் மென்மையா அட யோசித்து பார் உண்மையா, பெண்ணென்றால் மென்மையா அட யோசித்து பார் உண்மையா, இவள் சிங்கள வெறியன் குருதி எடுத்து பூசிக்குவா கண்மையா, இவள் சிங்கள வெறியன் குருதி எடுத்து பூசிக்குவா கண்மையா, போராளி போராளி பெண்களடா இழ பூமி தாய்க்கு கண்களடா, போராளி போராளி பெண்களடா இழ பூமி தாய்க்கு கண்களடா, கோழையை பெற்றவள் கொங்கை அறிந்த மங்கையர் வம்சமடா, ஆளுக்கு நிகராய் போருக்கு செல்கின்ற காளியின் வம்சமடா, கோழையை பெற்றவள் கொங்கை அறிந்த மங்கையர் வம்சமடா, ஆளுக்கு நிகராய் போருக்கு செல்கின்ற காளியின் வம்சமடா, பெண்ணென்றால் மென்மையா அட யோசித்து பார் உண்மையா, பெண்ணென்றால் மென்மையா அட யோசித்து